இப்பொழுது முதல் உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி செயற்திட்டத்தின் தரம் ஐந்திற்கான நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய மாலை நேர வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது பண்டாரவளை ஐஸ்லவி தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு ஆசிரியை திருமதி ஆறுமுகம் வனிதா. ஆம் அன்பு மாணவர்களே, மீண்டும் இந்நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் அன்பு சிறார்களே, இதுவரை காலமும் உங்களை தரம் ஐந்து சுற்றாடல்சார் செயற்பாடுகள் பாடத்துடன் கூடிய விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடி இருந்தேன் என்பது நீங்கள் அறிந்த விடயமாகும். ஆனால் இன்று உங்களை நான் தமிழ் பாடம் தரம் ஐந்தின் தமிழ் பாடத்தினூடாக சந்திப்பதையிட்டு அகமகிழ்கின்றேன். இன்றைய நாளில் தமிழ் பாடத்தில் நாம் கலந்துரையாட இருப்பது எமது தரம் ஐந்து பாடநூலில் உள்ள மூன்றாவது பாட அழகாக காணப்படும் சின்னத்தம்பி புலவர் எனும் தலைப்பின் பாட விளக்கம் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய நாளில் இப்பாட அழகை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் தரம் ஐந்து தமிழ் பாட புத்தகம், பென்சில் அல்லது பேனை, அத்துடன் குறிப்பு புத்தகம் என்பனவாகும். ஆம், ஆர்வத்துடன் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட தயாராகும் அன்பு மாணவ சிறார்களே, தமிழ் பாட புத்தகத்தில் மூன்றாம் அழகான சின்னத்தம்பி புலவர் எனும் பாடம் பக்கம் 15 சின்னத்தம்பி புலவர் எனும் பாடம் பக்கம் 15 உள்ளது என்பதை கவனத்திற்கொண்டு தயாராகினால் இன்றைய நாள் பாடத்தை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் என நினைக்கின்றேன். ஆம், இப்போது நீங்கள் தயாராகி இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இனி நாம் பாடத்திற்குள் உள்நுழையலாம் என நினைக்கின்றேன். ஆம் அன்பு சிறார்களே, முதலாவதாக நான் சின்னத்தம்பி என்ற பாடத்தை முழுமையாக வாசிக்கின்றேன். நீங்கள் கவனமாக செவிமடுப்பதுடன் பாடத்தினுள் உங்கள் அவதானத்தையும் செலுத்தினால் சிறப்பாக அமையும் என நினைக்கின்றேன். சின்னத்தம்பி புலவர். ஒரு நாள் மாலை நேரத்தில் சிறுவர்கள் சிலர் ஓரிடத்திலே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவ்வழியில் வந்த தமிழ் புலவர் ஒருவர் அச்சிறுவர்களை பார்த்து, சிறுவர்களே, இவ்வூரில் வதியும் வில்லவராய முதலியாரின் இல்லம் எங்குள்ளது என்று கேட்டார். அச்சமயம் சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அப்பொழுது அச்சிறுவர்களில் ஒருவன், பொன் பூச்சொறியும் பொழிந்த செலுந்தாதிரைக்கும் நண்பூதலத்தோருக்கு நன்னிழலாம் மின்பிரபை வீசு புகழ் நல்லூரான் வில்லவராயன் கனக வாசலிடை கொன்றை மரம் என்று பாட்டாக அதற்கு விடை கூறினான். அதனை கேட்ட புலவர் திகைத்தார். சிறுவனை ஏற இறங்க பார்த்தார். மகிழ்ச்சியால் அவனை பாராட்டினார். பின்னர் அவன் சொன்ன குறிப்பின் மூலம் வில்லவராய முதலியார் வீட்டை அடைந்தார். வில்லவராய முதலியாரது வீட்டிலே அவரோடு அளவலாவிய தமிழ் புலவர் வழியில் நடந்த அந்த சம்பவத்தை கூறி அந்த சிறுவனின் தோற்றம், உயரம், வயது முதலியவற்றையும் தெரிவித்தார். அவன் தன் மகனாகவே இருக்க வேண்டும் என்று முதலியார் கூறினார். சிறிது நேரத்தின் பின் அச்சிறுவன் அங்கே வருவதை கண்டார் தமிழ்ப்புலவர். இவனே அச்சிறுவன், இவனால் தமிழ்மொழி மேலும் சிறப்படையும் என்று கூறி அச்சிறுவனது பெயரை கேட்டார். சிறுவன் அடக்கமாக சின்னத்தம்பி என்று விடை பகர்ந்தான். சின்னத்தம்பியே பின்னர் சின்னத்தம்பி புலவர் என பலராலும் பாராட்ட பெற்ற ஈழ நாட்டின் பெரும் புலவர் ஆவார். வில்லவராய முதலியார் யாழ்ப்பாணத்து நல்லூரிலே ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பெரும் பிரபுவும் தமிழ் புலவரும் ஆவார். அவருடைய புதல்வரே சின்னத்தம்பி புலவர். இவர் இளமையிலேயே கவி பாடும் வல்லமை பெற்றிருந்தார். வில்லவராய முதலியார் பொழுதுபோக்காக கவிகள் பாடுவார். ஒருநாள் அவர் ஒரு பாடலின் முதல் 3 வரிகளையும் ஓர் ஏட்டில் எழுதி 4வது வரியை எழுத முயன்றார். அது அவருக்கு சங்கடமாயிருக்கவே அதனை அவர் அங்கேயே வைத்துவிட்டு தமது வேலையாகச் சென்று விட்டார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த பாடல் மிகவும் சிறப்பாக பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை கண்டார். மிகவும் ஆச்சரியமடைந்து, இந்த ஏட்டில் எழுதியவர் யார் என்று மனைவியாரை கேட்டார். மனைவியார், நம்முடைய புதல்வன் சின்னத்தம்பியே ஏதோ எழுதினான் என்று கூறினார். அதை கேட்ட முதலியார் அளவில்லாத மகிழ்ச்சியடைந்து மகனை பாராட்டினார். இதனாலேயே தமிழ் புலவர் பொன்பூச்சொரியும் என்ற பாடலால் விடை கூறிய சிறுவனை பற்றி கூறிய போது அவன் தம்முடைய மகனாகவே இருக்க வேண்டும் என்று கூறினார். சின்னத்தம்பி புலவர் கல்வளையந்தாதி மறை சையந்தாதி கரவை வேலவன் கோவை பராளை விநாயகர் பள்ளு எனும் நூல்களை இயற்றியுள்ளார். ஆம் அன்பு சிறார்களே, இப்போது நான் முழுமையாக சின்னத்தம்பி புலவர் என்ற பாடத்தை வாசித்திருப்பதை நீங்கள் செவிமடுத்தும் அவதானித்தும் இருந்திருப்பீர்கள். அந்த வகையில் இனி நாம் ஒவ்வொரு பந்தியாக வாசித்து அதில் என்ன விடயங்களை கூறுகிறார்கள் என்று விளக்கத்துடன் நோக்குவோம். சின்னத்தம்பி புலவர். சின்னத்தம்பி புலவர் எனும் போது சிறு வயதில் அவர் கவிப்பாடும், அதாவது பாடல்களை பாடக்கூடியவரை தான் நாங்கள் புலவர் என்று கூறுவோம். ஆகவே அவ்வாறான பாடல்களை பாடும் ஒரு புலவராக சின்னத்தம்பி என்று பெயர் கொண்ட ஒருவர் வாழ்ந்திருக்கிறார். அவரை பற்றிய பாடமே இப்பாடமாகும். அவர் எவ்வாறு புலவராக தோற்றம் பெற்றார் என்பது பற்றிதான் இந்த பாடத்தினூடாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆம் அன்பு சிறார்களே, இப்போது முதலாவது பந்தியை பாருங்கள். மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன். ஒரு நாள் மாலை நேரத்தில், இங்கு விளக்கத்துடன் விடயங்களை கூறுகின்றேன், கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில், அதாவது அந்தி பொழுதில் அல்லது சாயங்காலம் என்று சில இடங்களில் கூறுவார்கள். அவ்வாறான ஒரு நேரத்தில் சிறுவர்கள் சிலர் ஓரிடத்திலே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சின்ன பிள்ளைகள் சிலர் விளையாடிக் கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அவ்வழியில் வந்த தமிழ் புலவர் ஒருவர், அவ்வழியில் என்பது அந்த பாதையில் வந்த ஒரு தமிழ் புலவர், நன்கு தமிழ புலமை பெற்ற ஒருவர் வர்றாரு. அச்சிறுவர்களை பார்த்து, சிறுவர்களே, இவ்வூரில் வதியும் வில்லவராய முதலியாரின் இல்லம் எங்குள்ளது? சின்ன பிள்ளைகிட்ட கேக்குறாரு, இந்த ஊர்ல வில்லவராய முதலியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய இல்லம், இல்லம் என்றால் வீடு, அது எங்கு உள்ளது என்று கேட்கின்றார். அச்சமயம் சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சின்னவங்கனால சின்ன பிள்ளைகள் ஒருத்தர் ஒருத்தரை பாக்குறாங்க, எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பொழுது அச்சிறுவர்களில் ஒருவன், அந்த நேரத்துல அந்த குழுவுல இருந்த ஒரு சிறுவன், ஒரு பாட்டை பாடுகின்றான். அந்த பாட்டுதான் பொன் பூ சொரியும், பொன் பூ சொரியும். பொன் பூ சொரியும் என்றால் புள்ளேல் பொன் வண்ண பூக்களை பூக்கள் உதிர்க்கும். அதாவது இந்த சிறுவன் வந்து ஒரு குறிப்பை கொடுக்கின்றான் அந்த புலவருக்கு, முதலியாரினுடைய வீட்டை நீங்க போய் சேர்றதுக்கு ஒரு குறிப்பை நான் தாரேன் அப்படிங்கிறது தான் அந்த பாடல்ல உள்ளது. அந்த பாடல் வரி பொன் பூ சொரியும் பொழிந்த பொன் வண்ண பூக்கள் உதிர்க்கும். அதாவது அந்த பூக்கள் வந்து பூத்திருக்கும். அதே நேரம் செலுந்தாதிரைக்கும், செலுந்தாதிரைக்கும் அப்படின்னு சொன்னா அடர்த்தியான மகரந்தத்தை தெளிக்கும். அடர்த்தியான மகரந்தம் நீங்க படிச்சிருப்பீங்க சுற்றாடல் பாடத்துல எல்லாம், பூவினுடைய பகுதிகளில் படிச்சிருப்பீங்க. அடர்த்தியான அப்படின்னா தடிப்பமான மகரந்தத்தை தெளிக்கும், மகரந்தங்கள் வீசுபடுகின்ற. நண்பூதலத்தோருக்கு, நண்பூதலத்தோருக்கு என்றால் உலகில் உள்ளோருக்கு, நண்பூதலத்தோருக்கு என்றால் உலகில் உள்ளோருக்கு. நன்னிழலாம், நன்னிழலாம் அப்படின்னு சொன்னா நல்ல நிழல் தரும், நல்ல நிழல் தரும். மின்பிறவை, மின்பிறவை என்பது புள்ளையில் மின்னலை போன்ற ஒளி, அதாவது பிரகாசம், மின்னலை போன்ற ஒளி வெளிச்சத்தை சொல்லுது. வீசு புகழ் நல்லூரான், வீசுகின்ற புகழ் நல்லூரான் வில்லவராயன் கனக, அது அவருடைய பெயர், முதலியாரினுடைய பெயர். நல்லூர்ல வசிக்கின்ற வில்லவராயன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாசலிடை கொன்றை மரம், அவருடைய வாசல் அதாவது வாயிற்கதவுல கொன்றை மரம் ஒன்று நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது பூக்கள் பொன் தங்க நிறத்திலான பூக்கள் எல்லாம் முதிர்ந்து எல்லா உலகத்துல உள்ளோருக்கெல்லாம் நல்ல நிழலை தரக்கூடிய மரமான கொன்றை மரமானது வல்லவராயன் வீட்டினுடைய, மன்னிக்கவும், வில்லவராயனுடைய வீட்டின் வாயிற்கதவில் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாசல்ல கொன்றை மரம் நிற்கும் என்று அந்த சிறுவன் வந்து பாட்டுல புலவருக்கு அடையாளம் சொல்றார். அப்ப மரத்தை அடையாளப்படுத்தி சொன்ன உடனே பாருங்க அங்கிட்டு என்ன நடக்குதுன்னு என்று பாட்டாக அதற்கு விடை கூறினான். அதனை கேட்ட புலவர் திகைத்தார், திகைத்தார் என்றால் ஆச்சரியப்படுதல் அல்லது அதிசயப்படுதல். சின்ன வயசுல இவ்வளவு அழகா ஒரு வீட்டுக்கு ஒரு வீட கேட்கிற நேரம் இவ்வளவு வடிவா ஒரு குறிப்ப நமக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி பெரிய புலவரான அவர் இந்த சிறுவனை பார்த்து ஆச்சரியப்படுறார். சிறுவனை ஏற இறங்க பார்த்தார், ஏற இறங்கனா மேலும் கீழுமாக ஒருத்தர் பார்க்கிறாரு இந்த சின்ன குழந்தை எப்படி இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி. மகிழ்ச்சியால் அவனை பாராட்டினார், மகிழ்ச்சி என்பது சந்தோஷம், பாராட்டுறாரு, வெகுமதிகள் அல்லது கட்டி அணைக்கிறார்னு சொல்லலாம், வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார்னு சொல்லலாம். பின்னர் அவன் சொன்ன குறிப்பின் மூலம் வில்லவராய முதலியார் வீட்டை அடைந்தார். இந்த அந்த பாட்டினூடாக சிறுவன் சொன்ன அந்த குறிப்பை வைத்துக்கிட்டு வில்லவராயருடைய வீட தேடி, அதாவது கொன்றை மரம் வில்லவராயன் வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கும் அப்படின்னு சொன்னனால அவர் மிக இலகுவாக முதலியாரினுடைய வீட்டை அடைகிறார். வில்லவராய முதலியாரது வீட்டிலே அவரோடு அளவளாவிய தமிழ் புலவர், அளவளாவிய அப்படின்ற நேரம் அது கலந்துரையாடல் அல்லது பேசுறது என்று சொல்லலாம். அப்ப முதலியார் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு, அவரோட புலவர் கதைக்கிறார். வழியில் நடந்த அந்த சம்பவத்தை கூறி அந்த சிறுவனின் தோற்றம், உயரம், வயது முதலியவற்றையும் தெரிவித்தார். நாம முதல்ல பார்த்தோம் சிறுவன் வந்து அந்த பாடல் மூலமாக அடையாளத்து வீட்டினுடைய அடையாளத்தை சொன்ன உடனே அவர் ஏற இறங்க பார்த்தார் அப்படின்னு சொல்லி. அப்ப வழியில நான் வந்தேன், உங்களுடைய வீடு தெரியாம வரும்போது உங்களுடைய வீட்டுக்கான வழியை கேட்கும் போது ஒரு குட்டி பையன் வந்து எனக்கு உங்களுடைய வீட்டினுடைய அடையாளமாக இந்த கொன்றை மரம் பத்தி சொன்னாரு ஒரு பாட்டுல அப்படின்னு சொல்லி முதலியார்கிட்ட சொல்றாரு. சொன்ன அதே சந்தர்ப்பத்துல இந்த மா சிறுவனுடைய தோற்றம், அதாவது உருவம் எப்படி இருந்துச்சு, அவர் வளத்தியா இருந்தாரா, கட்டையா இருந்தாரா, தடிப்பமா இருந்தாரா அப்படின்ற மாதிரி உயரம், அவருடைய உயரத்தை சொல்லியிருக்காரு. வயது இவ்வளவுதான் வயசு இருக்கும் அப்படின்லாம் சொல்லி சொல்லி இருக்கிறார். அவன் தன் மகனாகவே இருக்க வேண்டும் என்று முதலியார் கூறினார். இந்த ஆள் அடையாளங்களை எல்லாம் புலவர் சொன்ன உடனே, இப்படி எனக்கு ஒருத்தர் வழி சொன்னார் இந்த சிறுவன் அப்படின்னு சொன்ன உடனே முதலியார் சொல்றார், அது என்னுடைய மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறுறார். சிறிது நேரத்தின் பின் அச்சிறுவன் அங்கே வருவதை கண்ட தமிழ் புலவர், இவனே அச்சிறுவன், இவனால் தமிழ் மொழி மேலும் சிறப்படையும் என்று கூறி அச்சிறுவனது பெயரை கேட்டார். பாருங்க புள்ள, அப்ப வீட்டுக்கு சிறுவன் விளையாடி முடித்து விட்டு கொஞ்ச நேரத்துல வாராரு. வந்த உடனே புலவர் அவரை பாக்குறாரு. பார்த்த உடனேயே அவரு அந்த மகிழ்ச்சியில முதலியார்ட சொல்றாரு, இவனே நான் சொன்ன அந்த சிறுவன், சின்ன புள்ள அப்படின்னு சொல்லி சொல்றார். இவனால அது மட்டுமல்லாம அவர் சொல்றாரு, இவனால தமிழ் மொழி மேலும் சிறப்படையும் அப்படின்னா என்னது, சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவன் இவ்வளவு தெளிவாக தமிழ்ல கவிதை மூலமாக அல்லது பாடல் மூலமாக வீட்டினுடைய அடையாளத்தை சொல்வதால் தமிழ் மொழி இவன் மூலம் மேலும் மேலும் உயர்வடையும், சிறப்படையும் என்றால் உயர்வடையும் என்று கூறுகின்றார். கூறிட்டு அவருடைய அந்த சிறுவனுடைய பெயரை சிறுவனுக்கிட்டேயே கேட்கிறார். சிறுவன் அடக்கமாக சின்ன தம்பி என்று விடை பகர்ந்தான். சிறுவன் அடக்கமாக சொன்னா பணிவோட தன்னுடைய பெயர் சின்னத்தம்பி என்று விடையை, சின்னத்தம்பி என்று தன்னுடைய பெயரை கூறுகிறார். பகர்ந்தான் என்றால் கூறுகிறார். சின்னத்தம்பியே பின்னர் சின்ன தம்பி புலவர் என பலராலும் பாராட்ட பெற்ற ஈழ நாட்டின் பெரும் புலவர் ஆவார். அப்ப அந்த சின்ன தம்பி என்பது அவருடைய பெயர், அந்த பெயர்தான் இன்றும் ஈழ நாடு என்பது எங்களுடைய இலங்கை நாட்டை குறிக்கின்றது. ஆகவே இலங்கை நாட்டில் வாழ்ந்த பெரும் புலவர்கள் ஒருத்தராக காணப்பட்டவர் தான் எங்களுடைய சிறு வயதிலேயே கவிப்பாடிய சின்னத்தம்பி புலவர் என்று சொல்றாங்க. வில்லவராய முதலியார் யாழ்ப்பாணத்து நல்லூரிலே ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பெரும் பிரபுவும் தமிழ் புலவரும் ஆவார். சின்னத்தம்பி புலவரனுடைய அப்பாவாகிய முதலியார் பாருங்க புள்ள, யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கிறாரு. அப்படி வாழ்ந்தவர் பெரும் பிரபு. பெரும் பிரபுன்னு சொன்னா நல்ல பணக்காரர் என்று சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் புலவர், அவர் தமிழ்ல ஒரு பாடல்களை இயற்றக்கூடிய, கவிகளை இயற்றக்கூடிய தன்மையை கொண்டிருந்து வாழ்ந்திருக்கார். அவருடைய புதல்வரே சின்னத்தம்பி புதல்வர் ஆவார். அவருக்கு பிறந்த மகன் தான் புதல்வர் என்பது மகன், அவர்தான் சின்னத்தம்பி புலவர். இவர் இளமையிலேயே கவிப்பாடும் வல்லமை பெற்றிருந்தார். இந்த சின்னத்தம்பி புலவர் என்னது, இளமை என்பது சிறு வயது அல்லது சிறு பராயம் என்று சொல்லலாம். இந்த சிறு பராயத்திலேயே கவிப்பாடும், கவிப்பாடும் என்றால் பாட்டு பாடும் வல்லமை என்பது சக்தி, பாட்டு பாடும் சக்தியை பெற்றிருந்தார் என்று சொல்றாங்க. அடுத்ததா பாருங்க புள்ளே, வில்லவராய முதலியார் பொழுதுபோக்காக கவிகள் பாடுவார். வில்லவராய முதலியார் என்பவர், முதலியார் என்பது இங்கு பணக்காரரை கூறுகின்ற ஒரு சொல்தான் முதலியார். அப்ப பொழுதுபோக்க அவருடைய ஓய்வு நேரங்கள்ல அவர் கவிகள் பாடுவார். கவிகள் என்பது பாடல்கள், பாடல்களை பாடக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் ஒரு பாடலின் முதல் 3 வரிகளையும் ஓர் ஏட்டில் எழுதி 4வது வரியை எழுத முயன்றார். இவ்வாறு அந்த பாடல்களை இயற்றக்கூடிய அல்லது எழுதக்கூடிய தன்மையை கொண்டிருந்த முதலியார் ஒரு நாள் என்ன செய்யறார்னா புள்ள, 3 வரி கொண்ட ஒரு பாடலை ஒரு ஏட்டுல எழுதிட்டு நான்காவது வரி பாடல எழுத முயற்சிக்கிறார். அது அவருக்கு சங்கடமாயிருக்கவே, சங்கடம் என்பது குழப்பம், குழப்பம் அல்லது மயக்கமாக இருக்கவே, தெளிவின்மையாக இருக்கிறேன்னு சொல்லலாம். அதனை அவர் அங்கேயே வைத்துவிட்டு தமது வேலைக்காக சென்று விட்டார். அந்த எழுதினது அப்படியே அவர் அங்கனே வைத்துட்டு தன்னுடைய வேலையாக வெளியில போறார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த பாடல் மிகவும் சிறப்பாக பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை கண்டார். மீண்டும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பாடலை ஒரு எடுத்து பார்க்கிறாரு. அந்த பாடல் மூன்று வரி அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதுல நான்காவது வரியும் எழுதப்பட்டு அந்த பாடல் பூர்த்தி செய்யப்பட்டது. அப்படின்னா முழுமை பெற செய்யப்பட்டிருக்குது, பூர்த்தி முழுமை செய்யப்பட்டிருப்பதை கண்டார், பார்த்தார். மிகவும் ஆச்சரியம் அடைந்து, முதல்ல கூறினேன் ஆச்சரியம் என்பது அதிசயம், அதிசயத்து இந்த ஏட்டில் எழுதியவர் யார் என்று மனைவியாரை கேட்டார். அப்ப வீட்டுல சின்ன தம்பி புலவருடைய அம்மா இருக்கிறாங்க. அவங்கள முதலியார் கேட்கிறார், இந்த ஏட்டுல எழுதுனது யார் அப்படின்னு. மனைவியார், நம்முடைய புதல்வன் சின்னத்தம்பியே தம்பியே ஏதோ எழுதினான் என்று கூறினார். அப்ப சின்னத்தம்பியினுடைய அம்மாவாகிய அம்மா சொல்றாங்க, நம்ம புதல்வன் அதாவது நம்ம மகன் சின்னத்தம்பி தான் ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க. அதை கேட்ட முதலியார் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து மகனை பாராட்டினார். அதை கேட்ட உடனே முதலியாருக்கு சரியான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல தன்னுடைய மகனை வந்து பாராட்டுறாரு. இதனாலேயே தமிழ் புலவர் பொன் பூச்சொரியும் என்ற பாடலால் விடை கூறிய சிறுவனை பற்றி கூறிய போது அவன் தம்முடைய மகனாகவே இருக்க வேண்டும் என்று கூறினார். அப்ப வீட்டுக்கு வந்த தமிழ் புலவர் இப்படி ஒருத்தர வழியில சந்திச்சுட்டு வந்தேன், இப்படியான ஒரு சிறுவன் தான் எனக்கு வழி சொன்னாரு, பாட்டுல வழி சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனேயே தன்னுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி அவர் இனங்காண்றதுக்கு இந்த சம்பவம், அதாவது ஒரு நாள் இவர் எழுதி வச்சுட்டு போக அத பாடல பூர்த்தி செய்து முடிச்ச அந்த தன்மையையும் அந்த நினைவும் தான் இவருக்கு நம்மளுடைய மகனாகத்தான் அங்க இருந்திருப்பாரு அப்படின்றத சரியாக நினைக்கிறதுக்கு அவருக்கு தோன்றதுக்கு உதவியாக இருந்திருக்குது. பாருங்க புள்ளே, சின்னத்தம்பி புலவர் கல்வளை அந்தாதி மறை செய்ய அந்தாதி கரவை வேலவன் கோவை பராளை விநாயகர் பள்ளு எனும் நூல்களை இயற்றியுள்ளார். இவர் பாடல்களை பாடுறதுனால நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு. அந்த வகையில நமக்காக கொடுக்கப்பட்டிருக்க நூல்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க, அது சில நேரங்களில் கேள்விகளாக வரலாம். பாருங்க, கல்வளை அந்தாதி மறை செய்யந்தாதி கரவை வேலவன் கோவை பராளை விநாயகர் பள்ளி என்ற நூல்கள் எல்லாம் இவர் இயற்றி இருக்கிறார். இப்ப உங்களுக்கு பாடம் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன், பாடத்தினுடைய விளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்ப இப்ப அந்த பாடத்தை ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்டா நான் வந்து பாடத்தை வாசிச்சு காட்டினேன். அப்ப வாசிச்சதுக்கு பிறகு இப்ப ஒவ்வொரு பந்தியில உள்ள விஷயங்களும் என்னென்ன சொல்லுது, அந்தந்த சொற்கள் என்னென்ன விளக்கங்களை தருதுங்கிறதையும் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இப்ப நான் அதை சுருக்கமா ஒருக்கா சொல்றேன், அப்ப இன்னும் கொஞ்சம் குயிக்கா அந்த பாடத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்களா இருக்கும். கவனமா கேளுங்க. ஒரு நாள் மாலை நேரம், அதாவது அந்தி நேரத்துல நல்ல தமிழ் கற்ற ஒரு புலவர் வந்து முதலியார் யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல வாழ்ற முதலியார்ன்ற வீட்டுக்கு போறதுக்காக போறாரு. போற வழியில சிறுவர்கள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு முதலியாரினுடைய வீடு வந்து எங்க இருக்குங்கிறது தெரியாது. போற வழியில இந்த சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருக்கிற பார்த்துட்டு இந்த சிறுவர்கள்கிட்ட வழி கேட்கிறாரு, இங்க முதலியார்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வீட்டுக்கு நான் போகணும், அதுக்கான வழிய சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்துல அந்த குரூப் குழுவாக விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் மோத்த பாத்துக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒரு சின்ன குட்டி தம்பி என்ன சொல்றாருன்னா, பாட்டு மூலமாக அவருக்கு முதலியார் வீட்டை அடையிறதுக்கு ஒரு குறிப்பை சொல்றாரு. அந்த குறிப்பு என்னன்னு சொன்னா, ஒரு மரம், அந்த மரத்தினுடைய பெயர் கொன்றை மரம். அந்த கொன்றை மரத்தை பத்தி அவள் அழகா சொல்றாரு. என்னது? தங்க நிறத்திலான, பொன்னென்றால் தங்கம், தங்க நிறத்தினால பூக்கள் எல்லாம் பூத்து உதிர்ந்து செல்லுங்க, உதிர்ந்து கீழே கடக்கும், அடர்த்தியான மகரந்தத்தை தெளிக்கக்கூடிய பூக்கள் அந்த மரத்துல இருக்கும். அந்த மரத்துக்கு, அந்த மரம் வந்து உலக உள்ள எல்லோருக்கும், உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் நிழலை தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். அடுத்து மின்னலை போன்ற ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான மரமான கொன்றை மரமானது அந்த முதலியாரினுடைய வாசலில் நிற்கும். அதுதான் அந்த வாசல், கொன்றை மரம் நிற்கிற அந்த வாசல் வீடுதான் முதலியாரினுடைய வீடு அப்படின்னு சொல்லி அந்த மகன், அந்த சின்ன குழந்தை குறிப்பு சொல்லுது. அப்ப முதலியார் என்ன செய்யறாரு, அந்த கொன்றை மரம் அந்த பாடலை கேட்டு அந்த குறிப்பு அறிந்து கொண்டு மகனை, அந்த சிறுவனை பாராட்டிட்டு வீட்டினுடைய அடையாளத்தை, கொன்றை மரத்தை அடையாளமாக வைத்துக்கிட்டு முதலியார் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. போன உடனே முதலியாரோட கதைச்சி எல்லாம் முடிச்சு அவர் வந்த விடயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம், இந்த வழியில வந்த நேரம் நடந்த சம்பவம், இந்த சிறுவனை பற்றிய விடயத்தை வந்து ஆச்சரியமாக அவரு முதலியார்கிட்ட சொல்றாரு. முதலியார்கிட்ட சொல்லும் போது அவனுடைய வயது, தோற்றம், இதுகள் எல்லாம் பற்றி சொல்லும் போதே முதலியார் வந்து அது தன்னுடைய மகனாகத்தான் இருக்கும் என்று புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே ஒரு நாள் முதலியார் வந்து தனக்கு கவிப்பாடும் திறமை இருக்கிறனால ஒரு ஏட்டுல வந்து மூணு வரிகள்ல ஒரு பாடலை இயற்றுறாரு. எழுதிட்டு நாலாவது வரியை எழுதும் போது அவருக்கு சிறு குழப்பங்கள், அதுல மயக்கங்கள் ஏற்படுறதுனால அதை வச்சுட்டு வெளியில போறாரு. வெளியில போயிட்டு மீண்டும் வந்து பார்க்கும் போது அந்த ஏடு வந்து பூர்த்தியாகி இருக்குது, அந்த பாடல் வந்து பூர்த்தியாகி இருக்குது. பூர்த்தியாகி இருக்கிறத பார்த்த உடனே வீட்டுல மனைவி கிட்ட, தன்னுடைய மனைவி கிட்ட கேக்குறாரு, இதை யாரு எழுதுனா அப்படின்னு சொல்லி. அப்ப மனைவி சொல்றாரு, நம்மளுடைய மகன் தான் சின்ன தம்பி, ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்ப முதலியார் அதை பார்த்துட்டு சந்தோஷத்துல, தன்னுடைய மகனும் கவிப்பாடும் திறமையை கொண்டிருக்கிறான்ற சந்தோஷத்துல அவனை பாராட்டுறாரு. இந்த சம்பவம் தான் அந்த தமிழ் புலவர் வந்து தன்னுடைய முதலியார்கிட்ட சொல்லும் போது மகனை அடையாளப்படுத்தியது அப்படிங்கிறதுக்கு. அந்த சின்ன தம்பியில், சின்ன வயசுலேயே அவர் ஒரு புலவராக இருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத அடையாளப்படுத்தி காட்டுது. அதுதான் பிள்ளைகள் இந்த பாடத்தினுடைய சாராம்சம். ஆகவே இப்போ உங்களுக்கு சின்ன தம்பி புலவர் என்ற பாடல் நன்றாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இனி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல வந்திருக்கிற சில சொற்கள் உங்களுக்கு, சம்பவம் பாருங்க, அகராதி பயன்பாடு என்று ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. அதுல கீழே பாருங்க, சம்பவம், சம்பவம் என்றால் நிகழ்வு. குறிப்பு எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கங்க புள்ளே. சம்பவம் என்றால் நிகழ்வு. சங்கடம், சங்கடம்ங்கிற வேர்டு எங்க வந்துச்சு, வார்த்தை நம்மளுடைய அந்த பாடலை எழுதும் போது அவருக்கு நான்காவது வரி எழுதுறதுக்கு சங்கடம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது குழப்பம் அல்லது மயக்கம், அப்படி இல்லாட்டி தெளிவின்மைய சொல்லலாம். அப்ப சங்கடம் என்றால் குழப்பம்னு எழுதிக்கிட்டாலும் சரி, மயக்கம் என்று எழுதிக்கிட்டாலும் சரி. அடுத்து அதிசயம், அதிசயம் என்பது ஆச்சரியம். அடுத்து அளவலாவுதல் என்றால் கலந்துரையாடுதல் அல்லது பேசுதல் என்று சொல்லலாம். அடுத்து ஏடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏடு என்றால் உங்களுக்கு தெரியும், நூல், புத்தகம் என்றும் சொல்லலாம். அடுத்து பாருங்க பிள்ளைகள், அதுல பல்லு என்று ஒரு சொல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. பல்லு என்றால் ஒரு வகையான நூல், புத்தகம், ஒரு புத்தகத்தை தான், தொகுதி, கவிதைகளினுடைய தொகுப்பினுடைய ஒரு தொகுதியை தான் நாங்க பல்லு என்ற வடிவத்துல சொல்றோம். இப்ப நீங்க அகராதி பயன்பாட பார்த்த அதே சந்தர்ப்பத்துல நாங்க அந்த பாடத்தினுடைய ஒவ்வொரு பந்தியிலையும் வருகின்ற ஒத்த கருத்து, எதிர்கருத்து சொற்கள் நீங்க அப்படி படிச்சுக்கிட்டா மிக இலகுவாக இருக்கும். சில நேரங்கள்ல நாங்க பந்தி கேள்விகளுக்கு புலமை பரிசில் வினாக்கள் வினாவுவாங்க, அந்த நேரத்துல நாங்க பந்தி கேள்விகளுக்கு தான் விடை அளிக்க வேண்டிய சில சந்தர்ப்பங்களிலும், அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க இந்த ஒவ்வொரு பந்தியிலையும் உள்ள சொற்களினுடைய மயக்கங்களை விளங்கி வாசிக்கும் போது, அதாவது கருத்துக்களை தெரிஞ்சு வாசிக்கும் போது நீங்க விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில பாருங்க, முதலாவது பந்தியில நாங்க முக்கியமா பார்க்கலாம், ஒரு நாள் மாலை நேரத்தில் அப்ப மாலை என்பதுக்கு ஒத்த கருத்து சொல் மாலை நேரம். மாலை நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாங்க ஒத்த கருத்து சொல்லா சொல்லலாம். அந்தி நேரம், சாயங்காலம், அந்தி பொழுது, இப்படி நாங்க சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், மாலை நேரத்தை நாங்க சாயங்காலம், அந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மாலை அப்படிங்கறத தனியா எடுத்துட்டு எதிர்கருத்து சொல்லவும் கேட்கலாம். மாலை, காலை. அடுத்த அதுல பாருங்க, சிறுவர்கள் சிலர் ஓரிடத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க, நிறைய இப்ப வாசிச்சு வேலைகள்லாம் செய்துகிட்டு இருக்க, நீங்க உங்கள்ட்ட கேட்பாங்க, உயர்தினை பண்மை நிகழ்கால வினை சொல் ஒன்றை கூறுக. உயர்தினை பண்மை வினைக்கால நிகழ்கால வினை சொல் ஒன்றை கூறுக அப்படிங்கிற நேரம் நீங்க கொண்டிருந்தார்கள் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். அடுத்து பாருங்க, அப்பொழுது அவ்வழியில், வழி என்பது முதல் கூறினேன் பாதை, வந்த தமிழ் புலவர், புலவர் கவிஞர் ஒருவர் அச்சிறுவர்களை பார்த்து, சிறுவர்களே இவ்வூரிலே வதியும், வதியும் என்றால் வசிக்கும், வில்லவராய முதலியாரின் இல்லம், முதலியார் என்பது சொன்னா பணக்காரர், இல்லம் வீடு எங்குள்ளது என்று கேட்டார். அச்சமயம் சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அப்பொழுது அச்சிறுவர்களில் ஒருவன் இந்த பாடலை பாடுறார். சில நேரம் இந்த பாடலை உங்களுக்கு கொடுத்து இடைவெளி நிரப்ப கூட வரலாம். அப்ப நீங்கள் என்ன செய்யணும், அந்த பாடலையும் சரியாக பாடமாக்கி வச்சுக்கணும். அப்ப அந்த பாடலினுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிள்ளையில், பொன் பூ சொரியும். மீண்டும் ஒரு முறை வேணாலும் சொல்றேன், பாத்துக்குங்க. தங்க நிறத்திலான அல்லது வண்ணமயமான பூக்களை தரக்கூடியதும், நன் செலுந்தாதிரைக்கும் அப்படின்னா, செலும் அப்படின்னு சொன்னா அடர்த்தியான, மார்க் பண்ணிக்கோங்க, அடர்த்தியான தாதிரைக்கும், தாதிரைக்கும் என்றால் மகரந்தம், மகரந்தத்தை இறைக்கக்கூடிய நன்பூதலத்தாருக்கு, நன்பூதலத்தோருக்குன்னா இந்த உலகத்துல வாழ்றவங்களுக்கு நன்னிழலாம், நல்ல நிழலை தரக்கூடியதும், மின்பிறவை வீச வீசு, மின்பிறவை என்பது மின்னலை போன்ற ஒளியை வீசுகின்ற, புகழ் பேசக்கூடிய நல்லூரான் வில்லவராயன், அல்ல நல்லூரில் வாழுகின்ற வில்லவராயன், கனக வாசலிடை கொன்றை மரம், வீட்டுக்கு பக்கத்துல வாசல்ல கொன்றை மரம் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்று பாட்டாக பாட்டு பாடல் கவி என்று சொல்லலாம் கூறுறாங்க. இதுல அடுத்தது திகைத்தார். திகைத்தார் என்பது ஆச்சரியப்படுறது. ஏற இறங்க என்பது இணைமொழி சொல்லாக இங்க இருக்குது. பாராட்டினார், வாழ்த்தினார், மகிழ்ச்சியால் சந்தோஷத்தால் அல்லது களிப்பால். அடுத்த பக்கம் அப்படியே பாருங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். வில்லவராய முதலியாரது வீட்டிலே அவரோடு அளவலாவிய சொல்லியிருந்தேன், கலந்துரையாடிய தமிழ் புலவர் வழியில் சொல்லியாச்சு. அந்த சம்பவம் முதல்ல அகராதியிலேயே அதை சொல்லியிருந்தாங்க. சம்பவம் என்பது நிகழ்வு. அந்த சிறுவனின் தோற்றம், தோற்றம் என்பது உருவம், உயரம், வயது ஒத்த கருத்து சொல் அகவை முதலியவற்றையும் தெரிவித்தார். அவன் தன் மகனாகவே இருக்க வேண்டும் என்று முதலியார் கூறினார். அப்ப மகன் என்பது புதல்வன், புதல்வன் என்றால் மகன். சிறிது நேரத்தின் பின் அச்சிறுவன் அங்கே வருவதை கண்ட தமிழ் புலவர், சேர்த்தெழுத பிரித்தெழுத வரலாம் இல்லையா புள்ளையல், தமிழ் சக புலவர், தமிழ் புலவர், தமிழ் புலவர் என்பதை பிரிச்செழுதுங்கன்னு சொல்லி வரலாம், தமிழ் சக புலவர் என்று நீங்க எழுதுனீங்கன்னா சரி. இவனால் தமிழ் மொழி மேலும் சிறப்படையும், சிறப்படைதல் உயர்வடைதல் என்று கூறி அச்சிறுவனது பெயரை கேட்டார். பெயர் என்பது ஒத்த கருத்து சொல் நாமம். சிறுவன் அடக்கமாக, அடக்கம் என்பதன் ஒத்த கருத்து சொல் பணிவு. இங்க அடக்கமாக சொல்ற நேரம் நாங்க பணிவாக என்று சொல்லணும். சின்னத்தம்பி, அதுவும் சேர்த்தெழுதவும் பிரித்தெழுதவும் வரலாம். சின்னத்தம்பி என்பதை பிரித்தெழுதும் போது சிறிய சக தம்பி என்றுதான் வரும், சின்ன சக தம்பி என்று வராது, சிறிய சக தம்பி, சின்னத்தம்பி. அதே போல சிறிய சக தம்பி சேர்த்தெழுதும் போது சின்னத்தம்பி என்று விடை வரும். பகர்ந்தான், கூறினான். சின்னத்தம்பியே பின்னர் சின்னத்தம்பி புலவர் என பலராலும் பாராட்ட பெற்ற ஈழ நாட்டின், ஈழ நாடு என்பது இலங்கை நாடு. அதை தொடர்ந்து அடுத்த பந்திய பாருங்க. வில்லவராய முதலியார் யாழ்ப்பாணத்து நல்லூரிலே ஏறக்குறைய முதல்ல நான் சொன்னேன் உங்களுக்கு இணைமொழியாக வரும். 200 ஆண்டுகளுக்கு 200 என்பது சேர்த்தெழுதவும் வரலாம், பிரித்தெழுதவும் வரலாம். 2 சக 100 200 200 என்பத பிரித்தெழுதும் போது 2 சக 100 என்று வரும். 200 என்பத பிரித்தெழுதும் போது 2 சக 100 என்று எழுதுவீங்க. 2 சக 100 என்பதை சேர்த்தெழுதும் போது 200 என்று எழுதுவீர்கள். பிரபு தமிழ் புலவரும் ஆவார். அவருடைய புதல்வரே மகன் சின்னத்தம்பி புலவர். இவர் இளமையிலேயே, இளமை என்பது சிறு பராயம், இளமை என்பது சிறு பராயம், அதாவது சிறிய சின்ன வயது முதல். அடுத்து இளமை என்பதற்கு எதிர்கருத்து சொல் முதுமை. கவிப்பாடும் வல்லமை, வல்லமை என்பது சக்தி, ஒத்த கருத்து சொல் பெற்றிருந்தார். வில்லவராய முதலியார் பொழுதுபோக்காக கவிகள் பாடுவார். பொழுதுபோக்கு ஓய்வு நேரம் இல்லையா. அதோட 3 வரிகள். ஓர் ஏட்டில், ஏடு என்பது கூறியிருந்தேன், நூல் வரியை எழுத முயன்றார். அது அவருக்கு சங்கடமாய் இருக்கவே, சங்கடம் என்பது குழப்பம் அல்லது மயக்கம் என்று கூறியிருந்தேன், தெளிவின்மை என்றும் கூறியிருந்தேன். அதனை அவர் அங்கேயே வைத்துவிட்டு தமது வேலையாக சென்று விட்டார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த பாடல் மிகவும் சிறப்பாக பூர்த்தி என்பது முழுமை செய்யப்பட்டிருந்ததை கண்டார். மிகவும் ஆச்சரியம் அதிசயம் அடைந்து இந்த ஏட்டில் எழுதியவர் யார் என்று மனைவியாரை கேட்க, கணவன் மனைவி, மனைவி கணவன் எதிர்கருத்து சொற்கள். நம்முடைய புதல்வன் சின்னத்தம்பியே ஏதோ எழுதினான் என்று கூறினார். அதை கேட்ட முதலியார் அளவில்லாதன சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்து மகனை பாராட்டியிருக்கிறார். பாராட்டுதல் வாழ்த்துதல். இதனாலேயே தமிழ் புலவர் பொன்சொரியும் என்ற பாடலால் விடை கூறிய சிறுவனை பற்றி கூறிய போது அவன் தம்முடைய மகனாக இருக்க வேண்டும் என்று கூறினார். கீழே உள்ளதெல்லாம் அவருடைய நூல்கள், அவர் எழுதின நூல்கள். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளை. இப்ப பாடங்களை நாங்க படிக்கும் போது ஒவ்வொரு பந்தியில முதலாவது பாடத்தை எப்பயுமே இப்ப நான் டீச்சர் உங்களுக்கு செய்த மாதிரி பாடத்தை முத வாசிங்க. வாசிச்சுட்டு திரும்பியும் ஒருக்கா ஒவ்வொரு பந்தியா வாசிச்சு அதுல வார சொற்கள், அதுல நீங்க குறிப்பா ஒத்த கருத்து சொற்களை நீங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருத்தமான சொற்கள், ஒவ்வொரு சொல்லுங்கிறத விட மிக பொருத்தமான சொற்களுக்கு ஒத்த கருத்து சொற்களை நீங்க அறிஞ்சு அதுக்கான கருத்துக்களை அறிஞ்சு கொள்ளுவீங்களா இருந்தா பாடம் இலகுவாக விளங்கும். அதே போல பாடலும் அப்படித்தான் பிள்ளைகள். நீங்க பாட்டுல உள்ள ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒத்த கருத்து சொற்களை நீங்க தேடி பார்ப்பீங்களா இருந்தா அதனூடாக உங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா அந்த பாடம் விளங்கும். அந்த கருத்துக்களை விளங்கின பிறகு அதை ஒரு கதையா அல்லது தொகுப்பா நீங்க உங்களோட மொழி நடையில, இப்ப நான் கடைசியா உங்களுக்கு கதை மாதிரி சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கும், ஒரு ஊர்ல முதலியார் வீட்டை தேடி போனாரு. அங்க ஒரு சிறுவன் இருந்த வழியில போய்கிட்டு இருக்கிற நேரம் அவருக்கு முதலியார் வீடை அடையாளம் காண முடியல. அவர் சிறுவன் ஒருத்தர்கிட்ட கேக்குறாரு, அவர் பாட்டு மூலமா அதுக்கான பதில ஒரு மரத்தை குறிப்பமா சொல்லியிருந்தாரு. அந்த மரத்தினுடைய பெயர் கொன்றை மரம். இப்படி அந்த கொன்றை மரத்தை சொன்ன உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க போய் முதலியாரோட பேசி முடிச்ச பிறகு சிறுவனை பத்தி சொல்றாரு. கடைசியாக பார்த்தா அது முதலியாருடைய மகன் அப்படி என்ற முடிவுக்கு வந்து அவரே அந்த சின்னத்தம்பி புலவராக போற்றப்பட்டார். சின்ன வயசுலயே அவர் கவிப்பாடும் திறமையை பெற்றிருந்தார் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு ஒரு கதை, ஒரு சம்பவம். அவங்களோட அப்பா எழுதியிருந்த அந்த 4 வரி பாடல்கள்ல 4வது வரியை இவர் பூர்த்தி செய்து முடிச்சிருக்கிறாரு. அதுதான் அதுக்கு பிறகுதான் அவர் புலவராக மதிக்கப்படுறாரு அப்படிங்கறது. அத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு அந்த பாடம் உங்களுக்கு எப்ப வேணாலும் ஞாபகத்துக்கு வரும். அடுத்து நிறைய பாருங்க, உங்களுக்கு நிறுத்தற்குறிகள் ஆங்காங்கே இருக்குது இல்லையா. நாங்க படிச்சிருப்போம் நிறுத்தற்குறிகள், படிச்சிருப்போம் உயிர்குறிகள், படிச்சிருப்போம். அநேகமாக உங்களுக்கு நிறுத்தற்குறிகள் பரீட்சைகளுக்கு வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில சொற்கள் சிறுவர்களே அந்த பகுதிகள்ல எல்லாம் பாருங்க, மேற்கோள் குறி கொடுத்து, ஆச்சரிய குறியீடு கொடுத்து, வினாக்குறிகள், இந்த மாதிரியான விஷயங்கள், எங்கன முற்றுப்புள்ளி வருது, இதுகளெல்லாம் மிக கவனமாக காட்புள்ளிகள் போடப்பட்டு வருகிறது. அப்ப நீங்க அதுகளெல்லாம் கவனமாக சாதாரணமாக பாடத்தை வாசிச்சோம் போனோம் இருக்காம நீங்க கவனமாக பார்க்கும். வேற எங்க இருந்தோ உங்களுக்கான விடயங்கள் வராது. நிச்சயமாக உங்களுக்கு பந்தியான கேள்வியாக வர்றது வந்து உங்களுடைய தரம் 4 அல்லது 5 ஆண்டு புத்தகத்தில் உள்ள பாட புத்தகத்தில் உள்ள பகுதிகள் தான் உங்களுக்கு பரீட்சைக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு பந்தியையும் நீங்க மிக அவதானமாக பார்க்க வேண்டும். விடயங்களை நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க சரியா அந்த கேள்விகளுக்கு பதில கொடுக்க முடியும். அதே மாதிரி அந்த குறியீடுகள், நிறுத்த குறியீடுகள் எல்லாத்தையும் கவனமா பார்த்து, இப்ப நான் சொன்ன மாதிரி அதுக்குள்ள ஒத்த கருத்து சொல் இருக்கும், இணைமொழிகள் இருக்கும், நாங்க நிறைய படிக்கிறோம், நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பாடத்துல என்னென்ன விடயங்கள் இருக்குது, என்னென்ன சொற்கள் வரும், எப்படியான ஒத்த கருத்து சொல் கேட்பாங்க, எப்படியான எதிர்கருத்து சொற் கேட்பாங்க, அடுத்து உவமை தொடர்கள் கேட்பாங்க. இந்த பாடத்தை பொறுத்தளவுல இல்ல, ஆனா மற்ற பாடங்கள்ல பாருங்க உவமை தொடர்கள் வரும், பழமொழிகள் போட்டிருப்பாங்க. இப்படி சில விடயங்களை நீங்க குறிப்பா வச்சுக்கிட்டு நீங்க படிப்பீங்களா இருந்தா பந்திக்கான கேள்விக்கான விடைகளை நீங்க மிக இலகுவாக கண்டுபிடிக்க இலகுவா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய பகுதியில பாருங்க, அகராதி பயன்பாட்டுக்கு கீழே கட்டாயம் ஒவ்வொரு பாடத்திலையும் உங்களுக்கான சொற்கள் கொடுத்திருக்காங்க. அகராதி பயன்பாடு, நீங்க அது அகராதியை பயன்படுத்தியே அதற்கான கருத்துக்களை கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க, உங்களுக்கு ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க, அவங்க கட்டாயம் சொல்லி கொடுப்பாங்க கருத்துக்கள். அதுதான் நீங்க முக்கியமா அந்த பாடத்துல தெரிஞ்சிருக்க வேண்டிய சொற்களஞ்சியம். ஆகவே அந்த சொற்களுக்கான அர்த்தங்களை உங்களுக்கு தெரியுமா இருந்தா அந்த பாடம் உங்களுக்கு முழுமையாக விளங்கி இருக்கும். சரியா பிள்ளை? அப்ப இன்னைக்கு நாங்க இந்த பாடம் ஃபுல்லா உங்களுக்கு பார்த்தாச்சு, பாட விளக்கமும் கொடுத்திருக்கேன், அத ஒரு கதை பகுதியா இப்ப நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. அப்ப இப்ப நாங்க கேள்வி பகுதிக்கு போவோம். அங்க பாருங்க, உங்களுக்கு பயிற்சி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சியில முதலாவது கேள்வி பாருங்க, சின்னத்தம்பி புலவர் வாழ்ந்த ஊர் எது? இப்ப சொல்லுங்க பாப்போம், சின்னத்தம்பி புலவர் எங்க வாழ்ந்தார்? சரி, நீங்க நினைக்கிறது சரி, யாழ்ப்பாணத்தில் நல்லூரில். தமிழ் புலவர் சிறுவர்களிடம் யாருடைய வீட்டினை பற்றி விசாரித்தார்? தமிழ் புலவர் சிறுவர்களிடம் யாருடைய வீட்டினை பற்றி விசாரித்தார்? சரி, நீங்க நினைக்கிறது சரியானு பாருங்க, நான் விடைய சொல்றேன். வில்லவராய முதலியாரின் வீட்டினை பற்றி. வில்லவராய முதலியாரின் வீட்டினை பற்றி. சரி, அடுத்த வினா பாருங்க, வீட்டின் அடையாளத்தை கண்டறிய சிறுவன் கூறிய மரம் எது? வீட்டினுடைய அடையாளத்தை, இப்ப நான் பாட்டோட பொருளையும் சொல்லி இருந்தேன் உங்களுக்கு, கதை வடிவமாகவும் சொல்லி இருந்தேன், அழுத்தியும் சொல்லி இருந்தேன். அவர் கொடுத்த குறிப்பு மரம். அந்த மரம் என்னது? கொன்றை மரம். அந்த பாடலினுடைய அடி வரியில பாருங்க இருக்குது, வாசலிடை கொன்றை மரம். அப்ப கொன்றை மரம் தான் அந்த சிறுவன் கூறிய மரம். சரிதானே? அதுல நான்காவது வினாவை பாருங்க புள்ள, சின்னத்தம்பி புலவர் எப்பராயத்திலிருந்து கவி பாடும் வல்லமை பெற்றிருந்தார்? சின்னத்தம்பி புலவர் எப்பராயம், பராயம் என்பது நான் அந்த ஒரு வேர்ட்ல சொல்லியிருந்தேன், இளமையிலேயே அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இவர் இளமையிலேயே கவி பாடும் வல்லமை பெற்றிருந்தார். அப்ப இளமை என்பது சொல்லியிருந்தேன், சிறு பராயம். ஆகவே இப்ப அந்த கேள்விக்கான விடையும் அதுதான், சின்னத்தம்பி புலவர் எப்பராயத்திலிருந்து கவி பாடும் வல்லமை பெற்றிருந்தார்? சிறு பராயத்தில் இருந்து. விடை சரி புள்ளை. அடுத்த வினா பாருங்க, சின்னத்தம்பி புலவர் இயற்றிய நூல்கள் இரண்டினை எழுதுக. சின்னத்தம்பி புலவர் இயற்றிய நூல்கள் இரண்டினை எழுதுக. அது கடைசி பந்தியில பாருங்க, 1, 2, 3, 4 நூல்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. என்னென்ன? கல்வளையந்தாதி, மறை செய்யந்தாதி, கரவை வேலவன் கோவை, பராளை விநாயகர் பள்ளு. இதுல உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அது ரெண்ட நீங்க எழுதலாம். அந்த நூல்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், பாடமாக்குவேன். அப்பதான் உங்களுக்கு சில நேரம் கேள்வி வந்தா செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப நீங்க அதே அப்படியே பாருங்க பிள்ளைல, உங்களோட புத்தகத்துல இந்த பாடத்தோட தொடர்புடைய சில சொற்கள். இப்ப நான் பாடத்தோட விளக்கத்தோட உங்களுக்கு கொடுத்திருந்தேன் பாருங்க, 19 பக்கம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, பின்வரும் சொற்களுக்குரிய ஒத்த கருத்து சொற்களை பாடத்தில் இருந்து தெரிவு செய்து எழுதுவோம். இந்த பாடத்தோடு தான் நீங்கள் அதை தொடர்பு படுத்தி அந்த வேலையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் பாடத்தை வச்சுக்கிட்டு தான் அதை செய்யணும். ரைட், அப்போ நான் உங்களுக்கு ஒத்த கருத்தும் சொல்லியிருந்தேன், எதிர்கருத்து சொல்லியிருந்தேன், இணை மொழி ஒன்று கண்டு சொல்லியிருந்தேன். ரைட், அப்போ பார்ப்போம் இல்லையா. முதலாவது பாருங்க, ஒத்த கருத்து கேட்டிருக்கிறாங்க. வீடு, வீடுக்கு இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட சொல் என்னது? இல்லம். வெரி குட். வீடு என்பது இல்லம். இரண்டாவது சந்தோஷம். சந்தோஷம் என்பதற்கு இந்த பாடல்ல சொல்லப்பட்ட சொல் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது சரி. மூன்றாவது பாருங்க, மகன். மகன் என்றால் புதல்வன். இதெல்லாம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினேன், பாடத்துல விளங்கப்படுத்துற போதே சரியா செவி மடுத்து அவதானிச்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். குறிப்பும் எடுத்துக்கோங்க. கவிஞர் புலவர், கவிஞர் புலவர். பனுவல், இங்க சொல்லப்பட்டது, பாடத்துல சொல்லப்பட்டது, சின்னத்தம்பி புலவர் பாடத்துல சொல்லப்பட்டது ஏடு. மட்டற்ற, மட்டற்ற என்பது அளவில்லாத அப்படின்னு ஒரு சொல் பார்த்திருந்தோம், அதுதான் அதுக்கான பொருள். அளவில்லாத முதலியார் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து மகனை பாராட்டினார்னு பார்த்திருந்தோம். அப்ப மட்டற்ற என்பது அளவில்லாத. அப்ப பாருங்க, பாடத்துக்குள்ள அதுக்கான ஒத்த கருத்து சொற்கள் இருக்கு. அப்ப இப்படியே நாங்க ஒத்த கருத்து சொற்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா கூட நிறைய படிச்சிடலாம். கவி பாடல், கவி பாடல். தாரம், ஒத்த கருத்து சொல் மனைவி. மனைவி கணவன் மனைவி என்று எதிர்கருத்து கூறியிருந்தேன், தாரம் மனைவி என்ற ஒத்த கருத்தை கூறவில்லை. ஆனால் பாருங்கள், இங்க புத்தகத்தில் இந்த செயற்பாடு செய்யறதுனால நாங்க அதை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப தாரம் என்பது மனைவி, சரிதானே. அதே அடுத்த பகுதி வாங்க, அதுவும் அதே பாடத்தோட தொடர்புடைய சொல் தான். அந்த பாடத்தோட தொடர்புடைய வேலை ஒன்று தான் அங்க கொடுத்திருக்காங்க பயிற்சிக்காக, பார்த்துருவோம். ஒத்த கருத்து சொல்லின் கீழ் கோடிடுவோம். இது பாடத்தோட கேட்கல, ஆனா விஷயம் இன்னும் கொஞ்சம் மேலதிகமா உங்களுக்கு போயிருக்குது. வீடு, மடம், இடம், மனை, பொருத்தமான ஒத்த கருத்து சொல் இது. வீடுக்கு கொடுத்திருக்காங்க சொல் சொற்கள் மடம், இடம், மனை. மனை என்பது சரியான விடை. அடுத்ததாக பாதை. பாதை என்பதும் இந்த பாடத்துல நாங்க பார்த்திருந்தோம், அதுக்கு வேற ஒரு சொல்ல உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. முத வழி என்று பார்த்திருந்தோம், இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஓரம், வீதி, பேதை. அப்ப பாதை என்பதற்கு நாங்க ஏற்கனவே வழி என்று தெரிந்திருந்தோம், இங்க வரக்கூடிய சொல் வீதி. அப்ப பாதைக்கு இரண்டு ஒத்த கருத்து சொற்கள் இருக்கு இல்லையா. வீடு பாருங்க, இரண்டு, இரண்டுக்கும் மேற்பட்டது இருக்குது. இதனூடாக நாங்க இரண்டு சொற்களை தெரிஞ்சுக்கிறோம். வீடுனா இல்லம், மனை என்று சொல்லலாம். பாதை என்றால் வழி, வீதி என்று சொல்லலாம். அடுத்ததை பாருங்க, உணவு. ஆரம், ஆகாரம், அகரம். உணவு என்பது 2017 ஆண்டு, நான் நினைக்கிறேன் 2017 ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு வந்த ஒரு வினா, உணவு என்பதற்கான ஒத்த கருத்து சொல். அப்ப உணவு என்பது இங்க விடை ஆகாரம். புத்தகம், வர்த்தகம், பனுவல், அகம், பொருத்தமான விடை சொல்லுங்க பனுவல். அரவம், பாம்பு, சாந்தம், சனம். அரவத்துக்கு ஒத்த கருத்து சொல் இதுல என்னவா இருக்கும்? பாம்பு, சாந்தம், சனம். பாம்பு என்பது சரி. வானம், வனம், விண்ணகம், மண்ணகம். வானம் என்பதற்கு ஒத்த கருத்து சொல் விண்ணகம். சரி. அறை, பறை, மறை, பாதி. அறை என்பதற்கு ஒத்த கருத்து சொல் பாதி என்பது சரியான சொல். கல்வி, மலை, வித்தை, செல்வம். கல்விக்கு ஒத்த கருத்து சொல் கேக்குறாங்க பாருங்க. மலை வித்தை செல்வம், இதுல பொருத்தமான விடை வித்தை. சரி பிள்ளை, அப்ப நீங்க இந்த பயிற்சிகளை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பாடத்தோட தொடர்புடைய, இன்னைக்கு நாங்க படிச்ச சின்னத்தம்பி புலவர் பாடத்தோட தொடர்புடைய வினா கேள்விக்கான வினாக்களும் அகராதி பயன்பாட்டு சொற்களும் கட்டாயம் நீங்க தெரிஞ்சு இருக்க வேண்டிய சொற்களோட ஒத்த கருத்து சொற்கள் என்னென்ன சிலதுகள் பார்த்திருந்தா, அதோட அந்த ஒத்த கருத்து சொற்களோட இன்னும் கொஞ்சம் ஒத்த கருத்து சொற்களை நீங்க ஒரு சொல்லுக்கு பல சொற்கள் பார்த்திருப்பீங்க, அந்த வகையில இங்கேயும் கொஞ்சம் பார்த்திருந்தோம். இப்ப உங்களுக்கு இந்த பாடம் முழுமையாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க படிக்கும் போது அன்பு மாணவ சிறார்களே, நான் கூறிய அதே விதத்தில் பாட நூலை எடுத்து நீங்கள் முதலாவதாக பாடத்தை நன்றாக வாசித்துக் கொள்ளுங்கள். வாசித்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த பாடத்தினுடைய ஒவ்வொரு பந்தியையும் வாசித்து உங்களுக்கு தெரிந்த சொற்களை கொண்டு அதை விளங்கிக் கொள்ளுங்கள். புரியாத வார்த்தைகளுக்கு பெரியோர்களிடம் ஆசிரியர்களிடம் உதவிகளை கேட்டு கருத்துக்களை புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு மீண்டும் அதை ஒரு சாராம்சமாக கதை பகுதியாக அல்லது பாடல் பகுதியாக நீங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொண்டால் உங்களுக்கு படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். அது எப்போதும் மறக்காது. அப்படி இருக்கும் போது நீங்கள் எப்போதும் தைரியமாக பந்தி கேள்விகளுக்கு விடை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று அறிய தருகின்றேன். சரி அன்பு மாணவர்களே, இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இன்றைய நாள் பாடத்தை தெளிவுற கற்றுக்கொண்டமைக்காகவும் கற்றுக்கொண்டதற்காக நன்றிகளை கூறிக்கொள்ளும் அதே வேளை, இன்னும் ஒரு நாளில் இன்னும் ஒரு பாட அழகுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்கினிய ஆசிரியை ஆறுமுகம் வனிதா. நன்றி, வணக்கம்.